السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأتباعه أجمعين. அன்புள்ள பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, அவர் நம்ம என்ன வாப்பான்னு தான் சொல்லுவார், நம்ம மகன் சொல்ல வேண்டிய ஒரு நிலை. சில நேரங்களில் வம்புக்கு இழுக்கிறது தகப்பன் பிள்ளைக்குள்ளால வம்பு இழுக்கிற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை. நான் வந்தது ஏதோ செய்தி கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சக்கட்டமான ஒரு சொற்பொழிவு, இன் துகத்திமு அப்படிங்கிற அந்த சொற்பொழிவு இருக்குது. அது ஒரு சாதாரணமான சொற்பொழிவு அல்ல, மிகச்சிறந்த ஒரு உன்னதமான உச்சக்கட்டமான நேரத்தில் வந்துட்டு திடீர்னு முடிச்சிட்டாங்க. அது மனசுக்கு ரொம்ப சங்கடமான சூழ்நிலை. ஏனென்றால் ஒரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதனுடைய செய்தியை பரிபூரணமாக சொல்லப்பட வேண்டும். கேட்பவர்களுக்கு அப்போது அதனுடைய தன்மையை பரிபூரணமாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் அவர்கள் சொன்ன ஒரு காரணத்திற்காக வேண்டி, மரியாதைக்காக வேண்டி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இங்கு வருகிறேன். சட்டங்கள் மாற்றுவது நாசிக் மன்சூகை பத்தியெல்லாம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சிலர்களுக்கு சில சக்தியை ஆற்றலை தருகிறான். எத்தனையோ முஃபஸ்ஸிரீன்கள் உண்டு, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஏராளமாக இருந்தாலும் கூட இப்னு கஸீர் வந்து பிரசித்தி பெற்ற ஒன்று. சுயுத்தி ராமத்துல்லாலே போன்றவர்கள் எல்லாம் மிக பிரசித்தி பெற்றவர்கள். அதே மாதிரி முஹத்தீஸின்கள் பலர்கள் இருந்தாலும் கூட இமாம் புகாரி ராமத்துல்லாலே அவர்களும் முஸ்லிம் ராமத்துல்லாலே அவர்களும் பிரபல்யமானவர்கள். ஹதீசு கலைத்தான், ஆனாலும் அந்த ஹதீசு கலையில ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு துறையை எடுத்து ஹதீஸை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று சமாயில் திருமதி என்ற ஒன்று, அது ஹதீஸ் தான். ஆனால் ஹதீஸ் என்று சொன்னால் சட்டத்திட்டங்களை எல்லாம் அவர்கள் ஹதீஸாக எடுக்கவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அடையாளங்கள், அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுக்கு எத்தனை முடி வெள்ளை இருந்தது, எத்தனை முடி கருப்பு இருந்தது என்பதை எல்லாம் அவர்கள் ஹதீஸ் அறிவிலே பதிவு செய்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹுத்தால ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை தந்துள்ள. உலமாங்கிறதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, வயசால எதுவுமே கிடையாது. சிறு வயதாக இருந்தாலும் கூட மிக உன்னதமான நுட்பமான செய்திகளை சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்துள்ளான் என்று சொன்னால் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய நியமத்து. பயிற்சி பெறுவதின் காரணத்தினால் இப்படிப்பட்ட சொற்பொழிவுகளை எல்லாம் ஆற்ற முடியாது. இது ரப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நியமத்து. அந்த நியமத்தை யாராலும் குறிப்பிட்டும் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை தந்திருக்கிறான். அந்த நியமத்தை பரிபூரணமாக பயன்படுத்தி மக்களுக்கு கடைசி வரை சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்கின்றேன். ஷாபானுடைய வழக்கு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் சிந்தனைக்கு வந்துச்சு. அரசாங்கத்தில் சட்டங்களை அப்பப்பைக்கு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் பட்ஜெட் வந்தது, உச்சவரம்பு சட்டம், வருமான வரியை எப்போது எப்படி கட்ட வேண்டும், இதற்கு முன்னால் 1.5 லட்சமாக இருந்தது, இது 2 லட்சமாக ஆனா தான் 2 லட்சம் ரூபாய் வருஷ அவன் மனிதனுடைய வருமானம் வந்தா தான் இன்கம் டாக்ஸ் கட்டணுங்கிறத இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால 50,000 இருந்தாக்கா அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏற்றி இன்று 2 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் எப்படி எல்லாம் மாறும் என்று சொல்ல முடியாது. அதே இன்கம் டாக்ஸ் அல்லாஹு தஆலா நமக்கும் ஏற்படுத்தி இருக்கிறான். ஜக்காத்துடைய கடமை இன்கம் டாக்ஸ் தான். அது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட அந்த உச்சவரம்பு சட்டமாகிறது. இன்று அல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த உலகம் ஜீவித்து இருக்குமேயானால் அந்த சட்டம் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கலாம். மாற்றம் தேவை. அந்த பட்ஜெட் கொண்டு வரும்போது அதுதான் எனக்கு சிந்தனை வந்தது. 87.5 கிராம் தங்கம் இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக ஆகி இருக்குமேயானால் அதற்கான அன்றைய நிர்ணயத்தில் விலையில் 100 to 2.5 rupees ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 100 வருஷத்துக்கு முன்னால் தங்கத்தின் விலை எவ்வளவு என்பது எனக்கு தெரியாது. 1959 அல்லது 60 தினத்தந்தி பத்திரிகையிலே வந்தது, தங்கமாகிறது வானத்தின் பக்கம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. 60 rupees வித்த ஒரு பவுன் 63 உயர்ந்து விட்டது. உலகம் வரலாறு காணாத விலை உயர்வு என்று 3 rupees எப்படிங்க பூரா ஒரு பவுனுக்கு 3 rupees விலை ஏறினது. அப்படியே கார்ட்டூன்ல போட்டு அப்படி மேலே ஏத்தினார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 87.5 கிராம் தங்கத்தின் விலை எவ்வளவு இருந்தது என்று தெரியாது. அன்றைய காலத்திலே அதற்கு தான் சொன்னாங்க, 40 rupees இருந்தா 1 rupees ஜக்காத்து கொடுக்கணும், 100 rupees இருந்தா 2.5 rupees கொடுக்கணும் அப்படின்னா. அப்ப பவுனுடைய விலை கம்மியா இருக்கிறதுனால 100 to 2 சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைய காலத்திலே 87.5 கிராம் 24 கேரட்டினுடைய தங்கத்தின் விலையை பார்ப்போமே ஆனால் ஏறத்தாழ 2 lakh rupees வருது. 1,60,000 சுத்தமான தங்கம். அப்ப 1,50,000 இருந்தால் இந்த கவர்மெண்ட் மாத்திர மாதிரி மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. 100 வருஷத்துக்கு முன்னால 100 rupees இருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமை இருந்தது. இந்த 100 வருஷத்துக்கு பிறகு அதே அளவு தான், தங்கத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் 1,50,000 இருந்தால் இன்று ஜக்காத்து கடமை. அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான். ஷாபானுடைய வழக்கை பற்றி சொன்னார்கள். ஷாபானுடைய வழக்கு என்று 83-84 நடந்த ஒரு வழக்கு. ஒரு முஸ்லிமானவர் தன்னுடைய மனைவி தலாக் சொல்லிவிட்டார். இஸ்லாத்தில் தலாக் சொன்னால் இத்த முடிகிற காலம் வரை அந்த பெண்ணுடைய செலவிற்கு கணவன் ஜீவனாம்சம் கொடுப்பது கடமை. தலாக்கு என்பது 3 மாதம் 10 நாள், 3 மாதவிடாயை பார்த்து அது கர்ப்பஸ்திரியா கர்ப்பஸ்திரி இல்லையா என்பதை கணித்து, கர்ப்பஸ்திரியாக இருப்பாளையானால் பிரசவிக்குகின்ற காலம் வரை அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். கர்ப்பஸ்திரி இல்லை என்றால் 3 மாதம் 10 நாளையோடு அந்த தொகை முடிந்துவிட்டது. ஆனால் கர்ப்பஸ்திரியாக இருந்து 10ஆம் நாள் பிரசவித்து விட்டால் அதற்கு அந்த 10 நாளுடைய ஜீவனாம்சம் மாத்திரம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு பிறந்த குழந்தைக்கு அதனுடைய செலவை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வரையறுத்து யாருக்கு எப்படி எந்த நிலையில் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் ஃபிக்ஹ் கிரந்தங்களிலே துல்லியமாக சொல்லப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஷாபானுக்கு தலாக் சொல்லப்பட்டு விட்டன. அப்ப இஸ்லாமிய சரியத் சட்ட பிரகாரம் அவருடைய மகளை மகரையும் கொடுத்து அந்த 3 மாதம் 10 நாளைக்கு உண்டான அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுதுவான தொகையை கொடுக்கும் போது இல்லை, என்னுடைய ஜீவனாம்சம் என்றால் ஆயுள் பூராவும் மாற்று மதத்திலே ஹிந்துக்களிலே கொடுப்பதை போன்று கொடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கை போட்டால் அந்த வழக்கு அவளுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அப்படி தீர்ப்பு சொன்ன உடனேயே அகில இந்திய பூராவும் ஆல் இந்தியா எல்லா இந்தியாவில் உண்டான உலமாக்கள் எல்லாம் ஷரியத் மாநாடு என்று பட்டி தொட்டிகள் எல்லாம் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்து. அப்போ இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலம், திடீரென்று இந்திரா காந்தி கொல்லப்பட்டதற்கு பிறகு ராஜீவ்காந்தி மந்திரியாக வருகிறார். ராஜீவ்காந்தி இடத்திலே பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் அபுல் ஹசன் ரதிவி, அபு சோத் அஜரத்தை போன்றுள்ள பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் சென்று இப்படிப்பட்ட ஒரு சட்டம் சரியல்ல, இஸ்லாம் இப்படி எல்லாம் கோருகிறது என்று சொன்னபோது எல்லா சட்டத்தையும் இஸ்லாமிய சட்டமாக மாற்றிவிட்டால் மிக நன்றாக இருக்குமே இவ்வளவு அழகிய சட்டமா என்று அவர் சொன்னார் என்று உலமாக்கள் எல்லாம் வெளியிலே சொன்னார்கள். ஆவணை நான் செய்கின்றேன் என்று அவர் வாக்கு கொடுத்து அந்த சட்டத்தை மாற்றுவதற்கான முயற்சி அவர் செய்தார். அப்போ சாபானு வழக்கு என்பது ஒரு சாதாரணமான வழக்கு அல்ல. அது நாம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்போமே ஆனால் அதற்கு பிறகு அந்த கோர்ட்டுடைய தீர்ப்பை காட்டி தமிழகத்தில் அல்ல அகில இந்தியாவிலும் யாராயினும் தலாக்கு சொன்னால் அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு பிரான்ஸ்ல அப்படிதான் நடக்கும். பிரான்ஸ்ல என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணை நீங்கள் விடுதலை செய்ய முடியாது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் விடுதலை செய்ய முடியாது, ஆனால் அந்த ஒரு பெண் உங்களோடு வாழ்க்கை செய்ய முடியாது என்று, உங்களோடு இல்லாத வாழ்க்கையை நான் ஈடுபட முடியாது என்று சொல்லிவிட்டு வேற ஒருத்தனோடு அவள் சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட நீங்கள் அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். வேற ஒருவனோடு அவள் வாழ்க்கை செய்யலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய சம்பளத்தில் பாதியை அவளுக்கு கொடுத்தே தீர வேண்டும். எதுவரை அவள் உங்களை விடுதலை செய்கின்றாலோ அதுவரை நீங்கள் வேறு மறுமணம் செய்யக்கூடாது. இது பிரான்சுடைய சட்டம். விபச்சாரத்திற்கு வழிவகை செய்வதை போன்று உண்டான ஒரு சட்டம். இஸ்லாம் அது அப்படி சொல்லவில்லை. தலாக் சொல்லப்பட்டு விட்டால் உங்களுக்கும் அந்த கணவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் வேறு ஒரு கணவனை, வேறு ஒரு ஆணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த ஆண் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கை நடத்தலாம் என்று இஸ்லாம் இரண்டு பேரையும் பிரித்து தவறான வழியிலே ரெண்டு பேருமே செல்ல முடியாத அளவிற்கு தடுத்து விடுகிறது. இந்த சட்டத்திற்கு மாற்றமாக தீர்ப்பு வந்ததின் காரணத்தினால்தான் ஒரு எழுச்சி, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை எங்க பார்த்தாலும் சரியத் மாநாடு நடந்துச்சு. இன்று ஒரு புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், திருமண பதிவு சட்டம் என்று. அது பார்க்கறதுக்கு பார்த்தா லேசா தெரியலாம். திருமண பதிவு சட்டம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மாற்று மதத்தினர்கள் யாருமே ரிஜிஸ்டர் செய்யாவிட்டாலும் கூட நாம் என்ன செய்யறோம், பதிவு செய்யறோம். ஒவ்வொரு மஹல்லா வழியும் திருமண பதிவு நடக்கிறது. அப்படி திருமண பதிவு மாத்திரம் அல்ல, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பெண்ணு போச்சுன்னா அடுத்த ஊருக்கு பெண்ணை கொடுத்தால் அந்த ஊரில் இருந்து இந்த பெண் குற்றமற்றவள், திருமணம் ஆகாதவள், சரியான இந்த ஊர்ல ஜமாத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று ஒரு ஓலை ரெக்கார்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும், ஷஹாதத். அப்படி வாங்கிட்டு போனாதான் அங்க திருமணம் செய்ய முடியும், இல்லாட்டி போனா அவங்க திருமணம் செய்ய மாட்டாங்க. அல்லது ஒரு மாப்பிள்ள பெண்ணுக்கு வீட்டுக்கு வந்து திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அவர்கள் அந்த ஊரில் இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். அப்படி வாங்கிட்டு வந்தா தான் இவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். இல்லாவிட்டா என்ன செய்வாங்க, எந்த ஊர்லயும் திருமணம் நடக்காது. அவர் ஏற்கனவே திருமணம் செய்யப்படாதவர் என்பதற்கு ஆதாரமாக அந்த ஊரிலே ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். திருட்டு திருமணங்கிறது வேற, அது என்ன செய்யறது, இங்க கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல போறது. இப்படி ரிஜிஸ்டர் செய்தால் இது சரியாக ஆகாது. நாங்கள் முறையாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய ரிஜிஸ்டரை நாங்கள் பதிவு செய்யக்கூடிய இந்த பதிவை ரிஜிஸ்டர் ஆபீஸில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக உலமாக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். இதற்கு கொஞ்சம் எதிர்ப்பு, மற்றவர்கள் எல்லாம் எதிர்ப்பு. அன்னைக்கு ஒரு பயான் கோட்டை முதல் அடைஞ்சு என்ன அப்படின்னு சொன்னா, திருமணம்ங்கிறது ஒரு ஒப்பந்தம். எப்படி ஒப்பந்தம் அப்படின்னா, கடை சாமான் வாங்குற இடத்துல வியாபாரத்தில் எந்த உழைப்பு பார்ட்னரா அல்லது சரியான பார்ட்னரா, நாலில் ஒன்னா ரெண்டில் ஒன்னாங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் செய்யற மாதிரி தான் திருமண அக்ரிமெண்ட். அதனால இது வந்து ரிஜிஸ்டர் பண்றதுனால தவறு கிடையாது. இதற்கு வந்து கூலிப்படையாக உள்ள ஏற்போ தங்களை தான் சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, அது எதிர்ப்பு தேவை கிடையாது. தேவை இருந்தால் செஞ்சுக்கலாம், பதிவு செஞ்சுக்கலாம், இல்லாவிட்டா விடுதலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு முக்கியத்துவமே இல்லை என்பதாக பயான்ல சொல்லப்பட்டுச்சு. அக்ரிமெண்ட் வாஸ்தவம் தான், ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் செய்து கொள்ளுகிறார், ரெண்டு பேரும் சம்மதிச்சிடுறாங்க, அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு, ஈஜாப் கபூல் முடிஞ்சிருச்சு. ஈஜாப் கபூல் முடிஞ்சதற்கு பிறகு அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்ட அந்த ஆண் அந்த நிமிஷம் சொல்லுகிறான், இனி உன்னுடைய தாய் வீட்டுக்கு நீ செல்லக்கூடாது, என்னோடுதான் வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம அக்ரிமெண்ட் தேவையில்லை, நீ இந்த மாதிரி சட்டம் போட்டனா நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, கேன்சல் பண்றேன்னு அந்த பெண்ணு கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அக்ரிமெண்ட் போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. இப்ப இவன் சொல்றான், பாக்குறதுக்கு நல்ல மனுஷன் ஆயிருந்தான்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவன் சொல்றான், நீ இனிமே உங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாது, உங்க தாய் தாப்பா கிட்ட பேசக்கூடாதுன்னு என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்டை முடித்துக் கொள்ள முடியுமா என்றால் முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார், நான் வெளியூர் செல்லுகிறேன், வெளியூரிலிருந்து வருகின்ற வரை உன்னுடைய தந்தையின் வீட்டிற்கு நீங்கள் செல்லக்கூடாது, அப்படி போனா தலாக்குன்னு சொல்றார். இப்படி சொன்ன தலாக் ஆகவோ ஆகாத தலாக் ஆகிடும். இப்ப அந்த பெண் அங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இப்ப அந்த பெண்ணுடைய தந்தைக்கு உடல்நலம் சௌகரியம் இல்லை. அப்ப சௌகரியம் இல்லாத ஒரு காலம். அப்ப சொல்றாங்க, ரசூலுல்லாஹி கிட்ட கேக்குறாங்க, என்னுடைய கணவர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் என்னுடைய தந்தையை போய் பார்க்க வேண்டும், அனுமதி கிடைக்குமாங்கிறாங்க. இல்ல, அனுமதி இல்ல, உங்க கணவன் சொன்ன பிரகாரம் நீங்க இறங்க. இறந்துட்டாரு, இறந்தவரை கேட்கிறாங்க மையத்தை போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, போகாத, மையத்தை அடக்கப்பட்டு விட்டது. இப்போ கணவன் சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி தந்தையை பார்க்கவில்லை, தந்தையுடைய மையத்தையும் பார்க்கவில்லை, ஜனாதாவிற்கு கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த நிலை ஒரு பெண் தன்னுடைய கணவரிடத்தில் சொல்றான், எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே போனா உன்ன தலாக்குன்னு சொல்லிட முடியுமா? அக்ரிமெண்ட் தானே, சொல்ல முடியுமா? சொன்னால் செல்லுமா? செல்லாது. ஒரு பெண் அப்படி சொல்ல முடியாது, எங்க பாட்டனை பார்க்க போறேன், எங்க அப்பாவை பார்க்க போறேன், எங்க அம்மாவை பார்க்க போறேன், நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது, போன அப்படின்னு சொன்னா உனக்கு எனக்கு தள்ளாக் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை சொல்ல முடியாது. இஸ்லாம் ஆணுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் பெண்ணுக்கு அடுத்த அந்தஸ்தையும் வைத்திருக்கிறது. நமக்கு நினைக்கலாம் இது வேறுபட்ட நிலை என்று, அல்லாஹ்வால் அநீதி என்பதாக நினைக்கலாம். இல்லை, அநீதி அல்ல, அதுதான் நீதி. இரண்டு கை மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரண்டு கை, இரண்டு கையால என்ன செய்யறோம்? எல்லா சாமானையும் தூக்குறோம், பராட்டாக்கு மாவு பேசுகிறோம், ரெண்டு கையாலையும் பேசுகிறோம், பேசுகிறோமா பேசலையா? ஆனா பீச்சு கையால் அழக போறோமா, சோத்து கையால் அழக போறோமா? எதால சாப்பிடுறோம்? சோத்து கையினால சாப்பிடுறோம், பீச்சு கையினால் சாப்பிடுறதில்லை, வலது கையால சாப்பிடுறோம், இடது கையால சாப்பிடுறதில்லை. ஆனால் வலது கையை சோறு உண்பதற்காக வேண்டி உபயோகிக்கிறோம், ஆனால் இடது கையை மலத்தை சுத்தம் செய்வதற்காக வேண்டி உபயோகிக்கிறோம். இதுல என்ன பாகுபாடு? ரெண்டு ஒரே கை தானே, ஆறு மாசத்துக்கு இதால கழுவுறது, ஆறு மாசத்துக்கு இப்படி கழுவுறது. ஏங்க, உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒன்றுங்க, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பு அல்லாஹ்வுத்தால உங்கள் உடலோடு சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அங்கம், அங்கம். இந்த ஒரு கையை கொண்டு நீங்கள் எதையுமே செய்து முடிய முடியாது. இரண்டு கையும் சமத்துவமாக இருந்தால்தான் எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியும். ஆனால் அந்த கைக்கு ஒரு கையை மலத்தை சுத்தம் செய்யக்கூடிய தன்மை அதற்காக வேண்டித்தான் உபயோகிக்கப்பட வேண்டும். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னாங்க. ஒரு கையை சாப்பாடு இப்படி தூக்குறான், சாப்பிடுறான், சாப்பிட்டு வரக்கூடிய அசுத்தத்தை செய்ய வேண்டிய, சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு கை. அப்படிங்கும் போது ஒரு கையிலே உன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு உறுப்பிலே இவ்வளவு பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் என்பது எப்படி வர முடியும்? வர முடியாது. அப்படி கேட்பது முட்டாள்தனம். இந்த உலகத்திலே அப்படி கேட்பதின் காரணத்தினால்தான் நிலைகள் மிக மோசமான சூழ்நிலை. தமிழகத்தினுடைய நிலைகள் அப்படிதான் இருக்கு. சமீபத்தில் பேப்பர்ல பார்க்கிறோம், ஜரீனாங்கிற பொம்பளை, நசரீனோ என்ன ஜரீனோ ஒரு பெண், ஆத்தூரை சேர்ந்த பெண், மாற்று மதத்தினரோடு சேர்ந்து சென்று விட்டால் அவங்களை கூப்பிட்டு இந்த பெண்ணை சொல்லி, நீ வந்து இஸ்லாத்துக்கு வந்துரு, நீ நம்மளோட வந்துரு, அவனையும் இஸ்லாத்துல சேர்த்துக்க அப்படின்னு சொன்னா அவன் சொல்ற, நீ இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இஸ்லாம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அவனோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன. அவங்கிட்ட சொல்லி நீ இஸ்லாத்துல சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்னும் தேவையில்லை எனக்கு, அவளை வேண்டாம் நீ அழைச்சிட்டு போக, என்னுடைய மார்க்கத்தில் இருந்தாதான் இருக்கட்டும், இல்லாட்டினா வேண்டாம் அப்படின்னு. அப்ப இவன் சொல்ற, நான் அந்த மார்க்கத்திலே போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். மார்க்க கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை விளங்காததின் காரணத்தினால், இஸ்லாத்தின் உன்னத தன்மையை நம்முடைய குழந்தைகளுக்கு போதிக்காததின் காரணத்தினால் இந்த நிலை. இது பெண்ணுடைய நிலை. கோட்டைக்கு பதில ஒரு கல்யாணம். என்ன கல்யாணம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண், நான் சொல்றது முன்ன பெண்ணு, நஸ்ரீன்கிற பெண்ணு இந்துவோட போயிட்டார். இப்ப ஆண் என்ன இந்துவோட போயிட்டான், ஒரு ஆண் இந்துவோட போயிட்டான். இந்துவோட போய் கோயில்ல போய் மாலை போட்டு அங்கு வேதங்கள் எல்லாம் படிக்கப்பட்டு அங்கே திருமணம் செய்யப்பட்டு அதுக்கு மேல் ரிஜிஸ்டர்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ரிஜிஸ்டர்ல என்ன எழுதி இருக்காங்க அப்படின்னா, இந்த திருமணம் இன்ன கோயிலை வைத்து இன்ன பூசாரியை வைத்து திருமணம் செய்யப்பட்டதை நாங்கள் ரிஜிஸ்டர் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு பிறகு வந்தாங்க, பெண்ணு வந்து சொல்லுது நான் முஸ்லீம் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவனும் சொல்றான் நான் அந்த பெண்ணை முஸ்லீம் ஆக்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இவன் ஏற்கனவே முஸ்லீமாவா இருக்கான், இப்போ இல்ல, இவன் ஹிந்துவா ஆயிட்டான். இப்ப இரண்டு பேருக்கும் கலிமா சொல்லி கொடுத்து இரண்டு பேர்களையும் முஸ்லீமாக ஆக்கி திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ணீர் வெடிக்க வேண்டிய விஷயம். மார்க்கத்தை பற்றி ரொம்ப எதுவுமே தெரியல அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் எல்லாம் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நேரம் ஆயிடுச்சு போறோம். ஆகினால நம்ம இங்க பயான் செய்யறதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா, தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஊர்ல செஞ்சோம்னா அந்த ஊர் மக்கள் அதை பக்கத்து ஊர்கள் தான் இருப்பாங்க. இங்க அப்படி அல்ல, தமிழகத்தில் உண்டான எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா நாட்டை போன்று இந்த உபதேசம், அதுவும் சீடி எல்லாம் பிடிச்சு எல்லா ஊருக்கும் போகிறதுனால ஒரு பிரயோஜனமான ஒரு உபதேசம் இங்க நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹு தஆலா இங்கு இந்த நாடு இருக்கக்கூடிய காலம் வரை இப்படிப்பட்ட உபநேசங்கள் எல்லாம் மஜிலிஸ்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய சேவைகள் நிரந்தரமாக செய்து கொண்டிருப்பதோடு குறிப்பாக நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஊர்களிலே உண்டான உங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை, அடிப்படை கல்வியை போதிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மார்க்கம் என்றால் என்ன என்பதை விளங்காதவர்கள் நிறையவே இருக்கிறாங்க. தொழுகையை பற்றி சொன்னாங்க, உள்ஃபார்ல என்ன வெளிஃபார்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. லொஹருடைய தொழுகையில ரெண்டாவது ரக்அத்துல அத்தஹியாத்துல இருப்பு இருக்கிறது வாஜிப். இமாம் எழுந்தாரு, இருப்புல இல்லாம எந்திரிச்சிட்டாரு. எந்திரிக்கிறது தவறு, மனிதனுக்கு தவறு ஏற்படலாம். எந்திரிச்சா அப்படியே தொழுகையை கண்டினியூ பண்ணணும். பின்னால உள்ளவங்க அல்லாஹ் அக்பர்னு சொன்னவன திரும்ப இமாம் உட்கார்ந்துட்டார். இப்ப உட்கார்ந்தா தொழுகை என்ன ஆகும், என்ன தொழுகை பாத்தியில் ஆயிடுச்சு. அதனால அவர் தொழுகையை பரிபூர்ணமா நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றின பிறகு அந்த இடத்துல நான் இருந்தேன், யதார்த்தமா போயிட்டேன். நம்மளை பார்த்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜி. நான் சொன்னேன் தொழுகையை திருப்பி சொல்லுங்க அப்படின்னு. எந்த கிதாபில் வந்திருக்கு உடனே, எந்த கிதாபில் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஃபிக்ஹ் கிதாபில் வேணும், எந்த கிதாபில் வேணும். அப்ப இமாம் ஒன்னும் சொல்லலை, தொழுதுட்டார். தொழுத பிறகு நாலஞ்சு பேர் சேர்ந்து, இது என்ன புதுசா இருக்கு, இவருக்கு ரொம்ப சட்டம் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு. ஏன்னா அடிப்படை கல்வி என்ன, இதனுடைய சட்டங்கள் என்ன, ருக்கு செய்யறது சுஜு செய்யறது போல சொன்னாங்க. ஒரு இமாம் வந்து ஹதசாகி விட்டால், அவர்களுக்கு காற்று பிரிந்து விட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும். ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் மோதினாருக்கு வந்து ஆளும் கூடிய அந்தஸ்தில் உள்ளவர்களை மோதினார்களாக வைக்குகிறார்கள் என்று சொன்னால், அது மோதினார் வந்து அங்க நேரம் நின்றுகிட்டு தான் காமத்து சொல்லணும்னு எங்கேயுமே அவசியம் கிடையாது. எங்க வேண்டாலும் என்ன செய்யலாம், காமத்து சொல்லிக்கலாம். ஏன் ஒரு இமாமுக்கு நேரம் நிற்கிறார் அப்படின்னா, இமாமுக்கு ஏதாகிலும் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால் அந்த தொழுகையை பரிபூர்ணமாக செயல்படுத்த வேண்டும், அதை கண்டினியூ பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அதனாலதான் அங்க நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, ஒண்ணுமே தெரியாதவன், டேலா பிடிக்க தெரியாதவன்லாம் நேரா நிக்கிறான். ஒருத்தர் டேலா பிடிச்சாரு, ஒரு காலத்துல ஒரு தமாஸ் நடந்தது. அவர் பெரிய ஒரு செங்கல் அறக்கல்ல பிடிச்சிட்டு தூக்கி போட்டாரு. அவங்க சின்னத்தான் என்ன செஞ்சாரு, டேலா ஏன பிடிக்கல, டேலா பிடிக்கலன்னு சத்தம் போட்டாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காட்டுறதுக்காக வேண்டி இவர் என்ன செஞ்சாரு, செங்கல், அந்த காலத்தில் உள்ளது 40 வருஷத்துக்கு முன்னால செங்கல் எப்படி இருந்துச்சிருக்கு, அதுல ஒரு அரைக்கல் எடுத்து பிடிச்சிட்டு அவர் வரும்போது தப்புன்னு போட்டார். ஏண்டா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய செங்கல்ல பிடிச்சிருங்க, 7 நாளைக்கு சேர்த்து பிடிச்சிக்கிட்டா, 7 நாளைக்கு சேர்த்து பிடிச்சுக்கிட்டாரா. பாருங்க, தேனா கட்டி பிடிக்க சொன்னா அதுல எவ்வளவு பெரிய நன்மை இருக்குது, எவ்வளவு பெரிய சுத்தம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ என்ன டேலா கட்டி பிடிக்க சொன்ன நான் உனக்கு பாரு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். இதையெல்லாம் இல்லாமல் பரிபூரணமான மார்க்க விஷயங்களை தெரிந்து நல்லவர்களாக ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் கூட அதில் பெரிய நன்மை இருக்குகிறது. அரச மரத்தினுடைய அந்த விதை எது முளைக்கும் எது முளைக்காதுன்னு தெரியாது, ஆனால் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய விதை தான். ஆனால் அல்லாஹு தஆலா அதில் ஒரு பெரிய மரத்தை வைத்திருக்கிறான். அந்த மரம் எவ்வளவு பெரிய மரம் என்று சொன்னால் அது பல கட்டிடங்களை எல்லாம் தகர்த்து விடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு மரத்தை அந்த ஒரு சிறிய விதையிலே வைத்திருக்கிறான். அப்படித்தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமல்களில் எவ்வளவு பெரிய நன்மை இருக்குகிறது என்பதை உங்களுக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சிறிய அமல்களையும் பெரியதாக நினைத்து தூய்மையானதாக நினைத்து செயல்படக்கூடிய தௌஃபிக் அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded